கண்ணை முடி ஜெபம் செய்வோம். எங்கள் இயேசு கண்மின் பிதாவை மை துதிக்கிறோம், பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கே ரெண்டு மூன்று பேர் உங்களுடைய நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ நத்தில் இருக்கின்ற தேவன், எங்கள் மத்தியில் நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் இங்கே இருக்கவில்லை சுவாமி, உம்முடைய வார்த்தையும் இங்கே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவருடன் நீர் பேச வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்களுடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிய வேண்டும் என்று செபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் திருவசனத்தை கேட்கின்றவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கின்றவர்களாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜூன்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த இரண்டு வாரமாக ஃப்ரூட் பேரிங் ட்ரீ என்கிற தலைப்பில் தேவனுடைய செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முதல் ஞாயிற்றுக்கிழமையில் பிளான்டட் பை ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டர், தண்ணீர் அண்டையில் நடப்பட்ட மரம் என்கிற தலைப்பில் நாம் தியானித்தோம். குறிப்பாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும், மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இங்கிலீஷ்ல எப்படி வாசிக்கிறோம் என்றால், Blessed is the man who trusts in the Lord, whose trust is the Lord. He is like a tree planted by water that sends out its roots by the stream and does not fear when the heat comes, and its leaves remain green and is not anxious in the year of drought, for it does not cease to bear fruit. So we need to trust in the Lord abin solli mudal natchikalamela in the sermon series la fruit bearing tree kani kodukka kodiya marathala engra seidhin adipadil nam dhyanithom. So we have to trust in the Lord abin solli kadanda varathala, okay, we need to trust in the Lord, but what are some of the challenges to trust in the Lord? கடவுளை நம்ம விசுவாசிக்கணும், கடவுளை நம்பி இருக்கணும் என்று நமக்கு தெரிந்திருந்தாலும், அப்படி கடவுளை நம்பி இருக்கும் போது நாம் கனி தருவோம் என்று இருந்தாலும், கண்டிப்பாக அதை தேவனை விசுவாசிப்பதற்கு அல்லது நம்புவதற்கு நமக்கு அநேக நேரத்தில் சேலஞ்சஸ் வருவது உண்டு இல்லை. ஸோ அதை குறித்து தான் கடந்த வாரம் நாம் தியானித்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், சேலஞ்சஸ் டு ட்ரஸ்டிங் இன் த லார்ட் இஸ் ஆர் இன்எவிட்டபிள், தவிர்க்க முடியாது. கர்த்தரை நாம் நம்பணும் அப்படின்னு சொல்லி நாம் உறுதி எடுத்திருப்போம் அல்லது நம்ம டிசைட் பண்ணியிருப்போம். எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தரையே நம்பி இருப்போம் என்று நாம் தீர்மானித்திருப்போம். ஆனாலும் அப்படி தீர்மானித்திருந்தால் கூட சில வேளையில் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக வராத பட்சத்தில் நாம் சோர்ந்து போவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தவிர்க்க முடியாதவைகள், நாம் தேவனை நம்பி இருந்தாலும் those challenges are inevitable endru naam paarthom. Adu maatramalla, challenges to trusting in the Lord are continual. Okay, for example, ore naal kathrai nambi irukkanu solli theermaanikkum bodhu oru chinna oru challenge varudhu, andha challenge nama overcome pandrom. Okay, adhu dhaan mudindichu appdin solli mudivai vittadhu endru naam solla mudiyadhu. Okay, oru challenge vandittu poichu appadina thirumba innoru challenge varum, வேற ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் வரும். ஒருவேளை எத்தனை பேர் கடந்த வாரத்தில் அதை அனுபவிச்சீங்க அப்படின்னு சொல்லி தெரியல. So you have decided to trust in the Lord, okay, and there were challenges for that, and you said no, I am going to overcome it. நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க, இன்ஃபேக்ட் நீங்க அதை ஓவர் கம் பண்ணிருப்பீங்க, ரைட். பட் ஸ்டில் அதை முடிச்சு அடுத்த ஒரு few days-ல அல்லது few hours-ல you would have faced another challenge. So challenges to trusting in the Lord are continual, தொடர்ச்சியாய் வரக்கூடியது. ஆனால் challenges to trust in the Lord are profitable, பிரயோஜனம் உள்ளவைகள், பயனுள்ளவைகள் என்று நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். எப்படி தியானித்தோம் என்றால், அப்படி challenges வரும்போது அதை மேற்கொள்ளும் போது we take root downward and bear fruit upward, கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க கூடியதாக நாம் வாழ்கின்றோம் என்பதை நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு மூன்றாவது வாரமாக இதே கனித்தரும் மரம் என்கிற தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். ஓகே, சோ ஜெரேமியா, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல, அடுத்தது ஐசாயா, அண்ட் தென் நவ் டுடே எசேக்கியேல். நீங்க இந்த டைம் லைன் பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஐசாயா என்று சொல்லும் போது பாபிலோன் சிறையிருப்புக்கு முன்பாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசன புஸ்தகம். அடுத்தது எரேமியா. எரேமியா வந்து அந்த பாபிலோன் சிறையிருப்புக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது. ஆனால் எசேக்கியேல் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் வந்து சிறையிருப்பின் மத்தியில், எசேக்கியேல் வந்து அந்த பாபிலோன் சிறையிருப்புக்குள்ளாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய அந்த செய்தியின் தலைப்பு வந்து ட்ரெஷர்ட் வைன், ட்ரெஷரஸ் வைன் அண்ட் ட்ரூ வைன். மெய்யான திராட்சை செடி, சாரி சொந்தமான திராட்சை செடி, அடுத்தது துரோகம் பண்ணின திராட்சை செடி, மெய்யான திராட்சை செடி. ட்ரெஷர்ட் வைன், ட்ரெஷரஸ் வைன் அண்ட் ட்ரூ வைன். இந்த இன்றைக்கு நாம் தியானிக்க போற அந்த செய்தியினுடைய பிக் பிக்சர் என்னன்னா, பீப்புள் ஃபெயில்டு, கிங்ஸ் ஃபெயில்டு. ஓகே, பீப்புள் ஃபெயில்டு. தேவன் வந்து அவர்களை சொந்தமான ஜனமாக, ஓகே, ட்ரெஷர்ட் பொசிஷனாக தான் தேவன் அவர்களை படைத்து, அவர்களை உருவாக்கி, அவர்களை ஆசீர்வதித்து, அவர்களை வழிநடத்தி வந்தார். ஓகே, ஆனால் பீப்புள் ஃபெயில்டு டு பேர் ஃப்ரூட், கனி கொடுக்க தவறிவிட்டார்கள். பீப்புள் மாத்திரமல்ல, அவர்களை ஆண்டு வந்த ராஜாக்கள், கிங்ஸ் ஃபெயில்டு, தே ஃபெயில் மெசரபிளி. ஈவன் இன்றைக்கு நாம் தியானிக்க போற பகுதியில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவர்களாகவே ராஜா வேணும் என்று கேட்டுக்கொண்டார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது கூட, இல்லை இல்லை, மற்ற தேசங்கள்ல ஒரு ராஜா இருக்கிறது போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கினாங்க. அதுக்கு பிறகு ராஜாக்களை ஆண்டவரை ஏற்படுத்தினார். முதலாவது சாலமோன், அதுக்கப்புறம் அந்த கிங்டம் இரண்டாக பிரிந்து விடுகிறது, சதர்ன் கிங்டம் அண்ட் நார்தர்ன் கிங்டம். இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கிங்ஸ், அங்கே ஒரு 20 கிங்ஸ், அண்ட் ஃபைனலா கிங் செடேக்கியா, அவருடைய நாட்களில் நடந்தது தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். ஸோ கிங்ஸ் ஃபெயில்டு, பீப்புள் வந்து கனி கொடுக்க தவறிட்டாங்க, ராஜாக்களும் கனி கொடுக்க தவறிட்டாங்க. ஆனால் தேவன் தான் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதற்காக அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். சோ இன்றைக்கு நாம் பார்க்க போறது டிரான்சிஷன் ஃப்ரம் த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் டு த நியூ டெஸ்ட்மெண்ட். அந்த நியூ டெஸ்ட்மெண்ட்ல வரும்போது ஜான் சாப்டர் 15ல இயேசுவானவர் என்ன சொல்றாருன்னா, I am the true wine, நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிறார். ஓகே, சோ இதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். எப்படி ஜனங்கள் கனி கொடுக்க தவறிவிட்டார்கள், எப்படி ராஜாக்கள் அவர்களுடைய வேலைகளை செய்ய தவறிவிட்டார்கள், ஆனால் இயேசுவானவர் தேவன் இந்த உலகத்தில் அனுப்பி மெய்யான திராட்சை செடியாக அவர் அனுப்பினார். அதன் விளைவாக எப்படி நாம் கனி கொடுக்க முடியும் என்பதை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். சோ ட்ரெஷர்ட் வைன், பொதுவாக இஸ்ரேல் ஜனங்கள் வந்து, இஸ்ரேல் ஹஸ் பீன் ரெப்ரசன்டட் அஸ் எ வைன், திராட்சை செடியாக, வைனாக இஸ்ரேல் ஜனங்களை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. The wine is a traditional symbol for Israel. Okay, so அது வந்து நம்மளுக்கு தெரிந்த ஒரு உண்மையே. Treasured அப்படின்னு சொல்லும் போது Deuteronomy 7th chapter verse 6, உபாகமும் 7 அதிகாரம் 6 வசனத்துல வாசிக்கிறோம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். For you are a people holy to the Lord your God. The Lord your God has chosen you to be a people for his treasured possession out of all the peoples who are on the face of earth. See? ஆண்டவர் வந்து அவருக்கு என்று இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார்? பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டார். பரிசுத்த ஜனமாக மாத்திரமல்ல, தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். இங்க வந்து ஹோலி, பரிசுத்த ஜனம் என்று சொல்லும் போது செப்பரேட்டட் அன்டு காட், செட் அபார்ட் ஃபார் காட், செட் அபார்ட் டு காட், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அவருடைய சொந்த ஜனமாக ஆண்டவர் வந்து அவர்களை தெரிந்து கொள்கிறார். ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்களை திராட்சை செடிக்கு ஒப்பிடும் போது நாம் என்ன சொல்லலாம் என்றால், ட்ரெஷர்ட் வைன், சொந்தமான திராட்சை செடி. அதே விதமான வசனம் டியூட்ரானமி 14:2 வாசிக்கிறோம். உபாகமம் 14:2 வாசிக்கிறோம். For you are a people holy to the Lord your God, and the Lord has chosen you to be a people for his treasured possession out of all the peoples who are on the face of the earth. Deuteronomy 26 ல வாசிக்கிறோம். அங்க கொஞ்சம் வித்தியாசமாக வாசிக்கிறோம். And the Lord has declared today, 26:18, and the Lord has declared today that you are a people for his treasured possession, as he has promised you, and that you are to keep all his commandments, that he will set you in praise, and that he will set you in praise and in fame and in honor high above all nations that he has made. இந்த இடத்துல வாசிக்கும் போது, நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய். அது மாத்திரமல்ல, நான் உண்டு பண்ண எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். Treasured possession, and the Lord always wanted to bless his people. அண்டர் அவருடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக, கீர்த்தியாக, புகழ்ச்சியாக, மகிமையாக வைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரு பெரிய ஒரு பிளான், அவருடைய ஒரு பெரிய திட்டம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருந்தது. So treasured wine என்று சொல்லும்போது, நாம் சங்கீதம் இன்றைக்கு மாறி மாறி வாசிக்க கேட்ட சங்கீதத்துல, சங்கீதம் 80 Psalm 80 ல பார்க்கிறோம். அங்க this is Asaph's Psalm, ஆசாப்பின் சங்கீதம். என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரியாது, ஆனால் அவர் இதை ஒரு புலம்பலாக, ஒரு லெமெண்டாக இந்த சங்கீதத்தை பாடுறாரு. என்ன பாடுறாருன்னா, எப்படி எழுதுறாருன்னா, நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டின் நீர். எகிப்திலிருந்து யாரை கொண்டு வந்தாங்க? இஸ்ரேல் ஜனங்களை. ஓகே, இங்க இந்த ஆசாப் வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை திராட்சை கொடிக்கு ஒப்பிட்டு சொல்றார், நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்து விட்டு, அந்த கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதிகளையும் துரத்து விட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேறொன்றி தேசமெங்கும் படர்ந்தது, அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது, அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் படர விட்டது. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காற்று பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்த்து போடுகிறது. சேனைகளின் தேவனே, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். இப்படிதான் ஆசாப் பாடுகிறார், இந்த திராட்சை செடியை மீண்டும் விசாரித்தருளும். ஆனால் இந்த திராட்சை செடியை ஆண்டவர் எப்படி படைத்தார், அல்லது எப்படி உருவாக்கினார், எதற்காக உருவாக்கினார் என்று பார்க்கும் போது, சொந்த ஜனமாக, கனி தரக்கூடிய ஒரு ஜனமாக, இவர்கள் மூலமாக சந்ததியை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு ஜனமாக ஆண்டவர் படைத்தார். ஆனால் இந்த சங்கீதம் 80 வாசிக்கிறோம், திரும்ப எங்களை கண்ணோக்கி பாரும், Turn again, O God of hosts, look down from heaven and see, have regard for this wine. So something went wrong. Treasured wine, கனிதரக்கூடிய ஒரு மரமாக, செடியாக தேவன் இவர்களை வைத்திருந்தார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கனி தராமல் போய்விட்டார்கள். முதல் வாரத்துல நாம் தியானித்தது போலதான் எரேமியா 2:21 வாசித்தோமே, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? I planted you a choice wine, holy of pure seed. How then you have turned degenerate and become a wild wine. Treasured possession. treasured wine, it became treacherous wine. துரோகம் பண்ணின ஒரு திராட்சை செடியாக மாறிவிட்டது. அதுதான் எசேக்கியேல் 15 அதிகாரத்துல வாசிக்கிறோம். வேதத்தை வைத்திருக்கின்றவர்கள் எசேக்கியேல் 15 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். இது ஒரு பேரபிள். இயேசுவானவர் அந்த 4 காஸ்பல்ஸ்ல பார்க்கும் போது சொன்ன ஒரு பேரபிளை போலதான், ஒரு ஓமையை போலதான் இங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி வந்து ஒரு பேரபிளாக ஓமையாக இங்க சொல்கிறார். 15 அதிகாரம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, இசேக்கியேலுக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, காட்டில் இருக்கிற செடிகளுக்குள் மற்ற எல்லா செடி கொடிகளை பார்க்கலும் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், மற்ற ட்ரீஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல பலவிதமான மேன்மைகள் உண்டு, ஆனால் திராட்சை செடிக்கு என்ன மேன்மைனா அந்த திராட்சை பழம் தான் மேன்மை. அந்த திராட்சை செடிக்கு அந்த பழம், அந்த திராட்சை செடி அந்த பழம் கொடுக்காத சூழ்நிலையில அதற்கு மேன்மையே கிடையாது. மற்ற மரமாவது மற்ற காரியங்களை செய்வதற்கு பயனுள்ளதாக மாறிவிடும். ஆனால் the only purpose of a grapevine is to produce grapes, otherwise it is useless except as fuel to burn. ஃபர்னிச்சர் மேக் பண்ண உதவி செய்யுமா? முடியாது. ஈவன் ஒரு டென்ட் அமைப்பதற்கு ஒரு பெக் மாதிரி உதவி செய்யுமா? இல்ல. வால்ல ஏதாவது ஹேங் பண்றதுக்கு அந்த திராட்சை செடியின் கிளை நமக்கு உதவி செய்யுமா? முடியாது. So the only purpose is to produce grapes, otherwise it is useless. இங்க வாசிக்கிறோம், யாதொரு வேலை செய்ய அதுல ஒரு கட்டை எடுக்கப்படுமோ, 3 வசனம், யாதொரு தட்டு முட்டை தூக்கி வைக்கும்படி ஒரு முளையை அதனால் செய்வார்களோ. Is wood taken from it to make anything? Do people take a peg from it to hang any vessel on it? No. திராட்சை செடினால பிரயோஜனமே கிடையாது. 4 வசனத்துல வாசிக்கிறோம், Behold, it is given to the fire for fuel. When the fire has consumed both ends of it and in the middle of it is charred, is it useful for anything? இதோ அது அக்கினிக்கு இரையாக எரியப்படும், அதன் இரண்டு முளைகளையும் அக்கினி எரித்து போடும், அதன் நடுத்துண்டும் வெந்து போம், அது எந்த வேலைக்காவது உதவுமோ? இதோ அது வேகாதிருக்கும் போதே ஒரு வேலைக்கும் உதவாதிருக்க, அக்கினி அதை எரித்து அது வெந்து போன பின்பு அது இனி ஒரு வேலைக்கும் உதவுவது எப்படி? இதான் பேரபிள். ஓகே, இந்த திராட்சை செடியை வைத்து ஒரு ஓமையை சொல்ற. ஆனால் இதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்னன்னா, இந்த சூழ்நிலைகள் அந்த டைம்ல நடந்த ஒரு காரியம் என்னன்னா, அந்த 4 வசனமும் 5 வசனமும் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இஸ்ரேல் அந்த யூதா, ஓகே, அது வந்து twice was already invaded by Nebuchadnezzar. நேபுகாத்நேசரால இரண்டு முறை இந்த யூதா வந்து approach பண்ணப்பட்டது. Okay, they invaded Judah 605 BC ல ஒரு தடவை, அடுத்து 597 BC ல. So இப்போ அடுத்து மூன்றாவது முறையாக final destruction. அதெல்லாம் இந்த இடத்துல சொல்றாரு, அதன் இரண்டு முளைகளையும் அக்கினி எரித்து போடும், அதன் நடுத்துண்டும் வெந்து போம், அது எந்த வேலைக்காவது உதவுமா? ஆல்ரெடி ஒரு சைடு போயிடுச்சு, ஓகே, அடுத்த சைடு ரெண்டாவது இன்வேஷன்ல போயிடுச்சு, இப்போ தேர்ட் இன்வேஷன் நடக்க போகுது. நேபுகாத்நேசர் பாபிலோன்ல இருந்து வந்து மீண்டுமாக சிறைப்பிடித்து கொண்டு போக போறார். The final destruction, the end. எதுக்காவது உதவி செய்யுமோ? 8 வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் துரோகம் பண்ணினபடியால் நான் தேசத்தை பாலாய் போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And I will make the land desolate because they have acted faithlessly. Some translation நீங்க பாத்தீங்க அப்படின்னா treacherously அப்படின்னு சொல்லி இருக்கும். துரோகம் செய்துட்டார்கள். தேவனை நம்பி வாழாதபடிக்கு, தேவனை நம்பி வாழும்போது, விசுவாசித்து வாழும்போது நிச்சயமாக கனி தந்து கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் தேவனை அவர்கள் தேவனுக்கு துரோகம் பண்ணினபடியால் அவர் முதல் தடவை அனுமதிக்கிறார், அடுத்தது இரண்டாவது தடவை அனுமதிக்கிறார், மூன்றாவது முறையாக கம்ப்ளீட்டா அந்த ஜூடா வந்து சிறைபிடித்து போவதற்காக அனுமதிக்கிறார். கனி தராத பட்சத்துல நாமும் இந்த யூதா ஜனங்களை போல துரோகம் பண்ணுகின்றவர்களாக, விசுவாச துரோகம் பண்ணுகிறவர்களாக தான் காணப்படுகிறோம். கனி கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஒரு முக்கிய ஒரு எண்ணம். ட்ரெஷர்ட் பொசஷன், ட்ரெஷர்ட் வைன். ஆண்டவர் நம்மளை பார்க்கும் போதெல்லாம் ஃபுல்லா அந்த கிரேப்ஸ் இருக்கிறத தான் பார்க்கணும்னு சொல்லி விரும்புகிறார். கனிகள் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். ஆனால் அவரை நம்பாமல் நாம் போகும்போது, இஃப் வி ஆக்ட் ஃபெய்த்லெஸ்லி தென் வி கேன் நாட் பேர் ஃப்ரூட். அண்ட் ஹியர் எசேக்கியல் ப்ரொனவுன்சஸ் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அப்பான் ஜூடா. அடுத்தது எசேக்கியல் 15 அதிகாரத்துல ஒரு பேரபிள் இருக்கிறது போலவே எசேக்கியல் 17 அதிகாரத்துல இன்னொரு பேரபிள் இருக்கு. ஓகே, நீங்க இது இரண்டுமே வீட்டுல போய் மீண்டும் ஒரு தடவை படித்து பாருங்க. ஏன்னா இத இந்த இரண்டு பேரபிளும் வந்து கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முதல் தடவை சொல்லும் போது. ஆனால் நீங்க திரும்ப திரும்ப இதை நீங்க வாசித்து பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இந்த 17 அதிகாரத்துல காணப்படக்கூடிய அந்த பேரபிள கூட 1 வசனத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும் அந்த பேரபிள சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பிறகு 11 வசனத்திலிருந்து 21 வசனம் வரைக்கும் அதை இன்டர்பிரட் பண்ணிருப்பாங்க. அதே போல கடைசி 3 வசனங்கள் வந்து முக்கியமான ஒரு வசனம், ப்ராமிஸ் வேர்ஸ். ஓகே, அந்த வசனம் தான் முக்கியமாக இந்த இடைப்பட்ட ஒரு 500 இயர்ஸ்க்கு பிறகு இயேசுவானவர் இந்த உலகத்துல வந்து அவர் சொன்ன காரியம், நானே மெய்யான திராட்சை செடி என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்மளை கொண்டு